ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றும் என்ன செய்யும் தேதி.
பிறகு அந்த நாலு வகை மார்க்கங்களை சொல்லியிருக்கிறார். அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்குக்கும் வேறு பெயர்கள் என்ன? சரியைக்கு இன்னொரு பெயர் தாசமார்க்கம், தாசமார்க்கம். கிரியை புத்திரமார்க்கம். யோகம் சகமார்க்கம். ஞானம் சன்மார்க்கம். இப்ப தாசமார்க்கம் என்றால் தமிழில் என்ன சொல்லுவார்கள்? தொண்டு நெறி. தாசமார்க்கம் என்பது தொண்டு நெறி, அதுதான் சரியை. சரியை என்பது தொண்டு நெறி. கிரியை என்பது மகன்மை நெறி, மகன்மை நெறி. யோகம் என்பது தோழமை நெறி, தோழமை நெறி. சன்மார்க்கம் என்பது தமிழிலே நன்னெறி, நன்னெறி. இந்த நாலு வகையான நெறிகளின் பயன் என்ன? தாசமார்க்கமாகிய தொண்டு நெறியிலே நின்றவர்கள் என்ன பயனை அடைகிறார்கள்? அவர்கள் சிவனுடைய உலகிலே சென்று அங்குள்ள இன்பத்தை நுகர்கிறார்கள். சிவன் உலகிலே சென்று இன்பத்தை நுகர்தல், அதற்கு சாலோகம் என்ற பெயர். அங்கே சா உலகம்தான், உலகம் என்பது சிவன் உலகம். அங்கே இருக்கின்ற நிலை ச உலகம், சாலோகம். பிறகு அங்கே அனுபவித்து அடுத்து எங்கே வருடியும் வந்து பிறக்க வேண்டும். இது இடைநிலை பயன். இது இந்த சாலோகம் என்பது இடையில வந்த ஒரு பயன். முடிவான பயன் என்ன? அந்த ஞானத்திற்கு வழியாக அமைகிறது. ஞானம் பெறுவதற்கு படி வழி, அதுதான் முக்கியமான பயன். பிறகு இரண்டாவது, அந்த புத்திர மார்க்கம் மகன்மை நெறி, அதனுடைய பயன் அந்த சிவனுடைய உலகத்திலே இறைவனுக்கு பக்கத்திலே அணுக்கத் தொண்டராக இருக்கிற நிலை பெறுவார். சிவன் உலகத்தில் இறைவனுக்கு அருகிலே இருக்கின்ற உரிமை, அது சாமீபம். பிறகு இது அடுத்து மூன்றாவது, தோழமை நெறி எனப்படுகிற என்னது? தோழமை நெறி சகமார்க்கம், சகமார்க்கம். சகமார்க்கத்திலே நிற்பவர்கள் பெறுகிற இடைநிலை பயன், இடைநிலை பயன் இறைவனுடைய உருவத்தை இவர்களும் பெறுவார். இறைவனுடைய உருவத்தை பெறுதல் சாரூபம். நான்காவதாகிய சன்மார்க்கமாகிய நன்னெறியிலே நின்றவர்கள் அடையக்கூடிய பயன் சாயுச்சியம், அது முடிவான பயன். இது பரமுத்தி, பரமுத்தி, முடிவான முத்தி. ஏனைய மூன்று பேரும் அங்கே பயனை துய்த்து மீண்டும் நில உலகிக்கு வந்து ஞானாசிரியனால் ஞானத்தை பெற்று வீடு பெற்று அடைந்தார். இந்த நாளுக்கும் நம்முடைய நால்வரை சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக. இப்ப திருநாவுக்கரசரை தொண்டு நெறிக்கும், ஞானசம்பந்த பெருமானை கிரியைக்கும், அதாவது மகன்மை நெறிக்கும் சுந்தரரை யோக நெறியாகிய அந்த சக மார்க்கத்திற்கும் மாணிக்க வாசகரை நன்னெறியாகிய ஞான நெறிக்கும் சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக. ஆனால் இது எந்த அளவுக்கு பொருந்தும்? நாவுக்கரசர் அந்த கீழ்நிலையில இருந்தவரா? அதாவது தங்களுடைய பாடல்களிலே நாவுக்கரசர் அந்த தொண்டு நெறியை பற்றி மிகுதியாக பாடியிருக்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா என்றெல்லாம் பாடுகிறார் இல்லையா? அதே போல ஞானசம்பந்த பெருமான் அந்த கிரியையின் நெறிகளை பாடல்களிலே விளக்கியிருக்கிறார். நம்ம சுந்தரமு சுவாமிகள் யோகா, அவர் அந்த சிற்றின்பத்தையே யோக முறையிலே பேரின்பமாக அனுபவித்திருக்கிறார். மாணிக்க வாசக பெருமான் அவர் அந்த நாயகராகி பாவம்லாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் சைவத்திற்கு கிடையாது. நாயகநாயகி பாவம் என்பது வைணவத்துக்கு மட்டும்தான் உரியதை தவிர சைவத்திற்கு அதெல்லாம் கிடையாது. அதாவது தன்னை பெண்ணாகவும் எது மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் வைத்து பாடுகிற முறை வைணவத்தில்தான் சிறப்பாக உரியது. சைவத்தில ஆன்மா என்பது பெண் அல்ல, வைணவத்திலே உயிர்கள் எல்லாம் பெண்கள். வைணவ கோட்பாட்டின்படி எல்லா ஆன்மாக்களும் பெண்ணியல்பு உடையவர்கள். இறைவன் ஒருவன்தான் புருடோத்தம், அவன் ஒருவன்தான் தலைவன் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கருத்துப்படி ஆன்மா பெண்ணியல்பு உடையது, எனவே தங்களை தலைவியாக வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். நமக்கு அந்த கொள்கை கிடையாது. எல்லா உயிர்களிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. எனவே திருவருள் பயனில இதை மறுத்திருக்கிறார். திருவருள் பயனில இந்த கருத்து. எனவே தலைவன் தலைவி என்ற அந்த நாயக நாயகி பாவம் சைவத்திற்கு கிடையாது. அப்படியா? தன்னை நாயகி நாயகின்னு சொல்றாரா? எந்த பாட்டில அவர் தலைவன் தான் சொல்லுகிறான். ஒரு தலைவன் தன்னுடைய மனநிலையை உணர்வை வெளிப்படுத்துகிறான். எல்லா பாட்டு அப்படித்தானே அமைந்திருக்கிறது. திருக்கோவையாறுல இன்னாருடைய கூற்றுன்னு தானே வருது. இப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த கிளியை பார்த்து தூது விடுகிறார் இல்லையா? என்ன சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா என்றெல்லாம் பாடுகிறார். கேட்டால் அது படர்க்கைதானே. அதாவது இப்ப சங்ககால புலவர்கள், சங்ககாலத்தில் புலவர்கள் ஒரு தலைவியை கற்பனை செய்து அவளுடைய கூற்றாக பாடுகிறார். அவளை ஒரு பாத்திரமாக வைத்து பாடியிருக்கிறார். அதே போல நம்முடைய அருளாளர்களும் இந்த தலைவியினுடைய கூற்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவு தங்களை பெண்ணாக தங்களை தலைவியாக வைத்துக் கொண்டு பாடவில்லை. ஒரு தலைவியை கற்பனை செய்து கொண்டு அந்த தலைவியினுடைய நிலையிலே வைத்து பாடியிருக்கிறார், சங்ககால புலவர்களைப் போல. எனவே இப்படிப்பட்ட நேரம் ஆயிற்று. இந்த ஒரே ஒரு பாட்டோடு முடித்துக் கொள்வோம். 280 கேட்டல். 280 சூரியகாந்த கல்லினிடத்தே. சூரியகாந்த கல், இந்த சூரியனுடைய ஒளிபட்ட மாத்திரத்துல அந்த கல்லிலே நெருப்பு தோன்றும். சூரியன் தோன்றாத போது அதன் இடத்திலே நெருப்பு தோன்றுமா? அதுபோல ஞானாசிரியர் தோன்றுகிற போதுதான் இந்த மாணவனுடைய ஆன்மாவில அறிவில ஞானம் உதிக்கும். நெருப்பு தோன்றுவது போல சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட. செய்ய சுடர் சூரியன், சூரியன் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், நெருப்பு தோன்றுவதைப் போல ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. ஆரியனாம் மேலானவனாகிய ஞானாசிரியர் வந்து அருளால் தோன்ற. அடிஞானம், அடிஞானம் சிவஞானம் ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும், தானும் தோன்றும், தொல்லுலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும். அதாவது முப்பொருள் இயல்புகளும் அந்த ஆன்மாவினிடத்திலே தோன்றும். அதாவது தூரியனாம் சிவன் தோன்றும் என்றால் சிவபெருமானுடைய இயல்பு அந்த மாணவனுக்கு விளங்கி தோன்றும். சிவனை தோன்றும் என்ற அர்த்தம் அல்ல, சிவன் தோன்றும் என்றால் சிவனுடைய இயல்பு புலப்படும். சிவம் தோன்றும், தானும் தோன்றும், இங்கே தன்னுடைய அது ஆன்மாவினுடைய இயல்பும் தோன்றும், தன்னுடைய இயல்பும் தெரியும். தொல்லுலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும். இந்த உலகத்தினுடைய இயல்பு பாசத்தினுடைய இயல்பும் அவர்களுக்கு விளங்கி தோன்றும். நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். எனவே இது கேட்டல் என்ற இந்த நிகழ்ச்சியினாலே, ஞான உபதேசத்தை கேட்டலினாலே முப்பொருளினுடைய இயல்பும் அந்த மாணவனிடத்திலே நிர்விகற்பமாக தோன்றும். நிர்விகற்பமாக தோன்றும். நிர்விகற்பமாக என்ன அர்த்தம்? பொதுவாக பொதுவாக தோன்றுகிற முதல் நிலை கேட்டல். அடுத்து சிந்தித்தலிலே அந்த முப்பொருள் இயல்புகளும் எப்படி தோன்றும்? சிந்திக்க சிந்திக்க இரண்டாவது நிலை ஐயமாக தோன்றும். பொதுவாக தோன்றி பிறகு ஐயமாக தோன்றி மூன்றாவது தெளிதல் என்ற நிலையிலேதான் முப்பொருள் இயல்புகளும் தெளிவாக விளக்கமாக தோன்றும். பிறகு நிட்டை கூடுகிற நிலையிலேதான் அந்த ஆன்மா பாசச்சார்வை உதறி விடுத்து அந்த சிவச்சார்வை அடைகின்ற, சிவத்திலே அழுந்துகின்ற நெட்டை நிலை அது நான்காவது. எந்த ஒரு பொருளையும் நாம் உடனே விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அதை அறிவதிலே பல படிநிலைகள் இருக்கின்றன. சிறிது சிறிதாகத்தான் ஆன்மா அறிய முடியும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனேயே முழுதுமாக முழுமையாக அறிய முடியாது. சிறிது சிறிதாக படிப்படியாகத்தான் அறிந்து அறிந்து கடைசியிலே அந்த பொருளை முழுமையாக அறியும். இது ஆன்மாவினுடைய இயல்பு, படிமுறையிலே அறிதல், சிறிது சிறிதாக அறிதல். அந்த முறையிலே உலக பொருள்களை நாம் நான்கு படிநிலைகளிலே வைத்து அறிகிறோம் என்று படித்திருக்கிறோம். என்னென்ன படிமுறைகள்? முதலிலே பொதுவாக அறிதல், அதற்கு என்ன பேரு? நிர்விகற்பமாக அறிதல், பொதுவாக அறிதல். அதற்கு துணை செய்கிற கருவி எது? ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் அதற்கு உதவி செய்கின்றன. பிறகு இரண்டாவதாக பொதுவாக அறிந்த பின்னர் இரண்டாவதாக ஐயமாக அறிதல், ஐயமாக அறிதல். அதற்கு உதவுகிற கருவி எது? மனம். மனம் ஐயமாக அறிதல், அது மனத்தினுடைய துணையினாலே. மூன்றாவதாக தெளிவாக அறிதல், தெளிவாக அறிதல். அதற்கு உதவுகிற கருவி எது? புத்தி. புத்தி என்ற கருவி தெளிவாக அறிய உதவுகிறது. பிறகு நான்காவது படிநிலை அனுபவமாக அறிதல், அனுபவித்து அறிதல், அழுந்தி அறிதல். அனுபவமாக அறிதல் தான் கடைசி நான்காவது படிநிலை, அனுபவமாக. அவ்வாறு அறிவது எது? ஆன்மா. அது என்ன காட்சி? தன்வேதனை காட்சி, தன்வேதனை காட்சி. அதற்கும் கருவிகள் உண்டு. தன்வேதனை காட்சி ஆன்மா அடைவதற்கும் கருவிகள் இருக்கின்றன, அவற்றை சொல்லவில்லை. அவற்றுக்கும் கருவிகள் உண்டு. அதாவது அந்த வித்யா தத்துவத்திலே கலை வித்தை அராகம் என்று பார்த்தோமே, அந்த கருவிகள் இங்கே தன்வேதனை காட்சியிலே துணை செய்யும். எனவே எந்த இடத்திலும் ஆன்மாவுக்கு கருவி இல்லாமல் அறிவு நிகழாது. எந்த இடத்திலும் கருவி வேண்டும். அந்த முறையிலே இந்த சிவஞான சித்தியாரை இப்போது நீங்கள் முதன்முறையாக கேட்கிற போது என்ன விளக்கம் உண்டாகிறது? பொதுவாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். அது உங்க இயல்பு, உங்கள் மேல குற்றம் கிடையாது. பொதுவாக அறிந்து இதுவே போதும் என்று அந்த அளவிலே நில்லாமல் மேற்கொண்டு கேட்டலினாலே கேட்டல் பொதுவாக அறிதல், பிறகு சிந்தித்தல் இரண்டாவது நிலை. சிந்தித்தல் சிந்தித்தல் தான் அப்போதுதான் ஐயமாக அந்த பொருள் ஐயமாக நமக்கு தோன்றும். இதுவா பொருள், இது சரியான பொருளா அது சரியான பொருளா என்ற சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் சிந்திக்கிற போதுதான். அப்படி சிந்திக்க சிந்திக்கத்தான் மூன்றாவதாக தெளிவு நமக்கு வரும். அந்த பொருள் நூல் பொருள் தெளிவாக நமக்கு விளங்கும். தெளிவு வந்த பின்னர் தான் அனுபவமாக அந்த பொருள் நமக்கு வாய்க்கும். அனுபவம், அந்த அனுபவம் என்பது அந்த பொருளோடு நாம் ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும். ஆன்மா அறிவு அறியப்படுகிற பொருளோடு ஒன்றுபட்டால் தான் அனுபவம் கிடைக்கும். ஒன்றுபடாமல் விலகி இருந்தால் அது முதல் மூன்று, பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், தெளிவாக அறிதல். அனுபவமாக அறிய வேண்டுமானால் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும். அதுபோல இந்த உண்மை இறைவனை அறிவதற்கும் பொருந்தும். உலகப் பொருளை அறிவதற்கும் இந்த நான்கு படிநிலைகள் உண்டு, அதே போல இறைவனை அறிவதிலும் இந்த நாலு படிநிலைகள் உண்டு. எனவே இறைவனை அறிவதுதான் எது? ஞானம். ஞானம் பெறுதல் என்பது இறைவனை அறிதல், அதுதான் ஞானம். ஞானம் என்பது இறைவனை பற்றிய அறிவு. எனவே அந்த ஞானத்திலே, ஞானத்தை பெறுவதிலே பல படிநிலைகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்திலேயும் பல படிநிலைகள் இருக்கின்றன. அந்த எட்டாம் நூற்பா சூத்திரத்திலே பார்த்தபடி ஞானாசிரியர் அந்த முப்பொருளை பற்றிய உண்மைகளை மாணாக்கனுக்கு உணர்த்துகிறார், ஞானத்தை தருகிறார். அந்த உபதேசத்தினாலே ஆன்மா பாசமாகிய அந்த தலைகளினுடைய இயல்புகளை கேட்டு அறிகிறது முதலிலே. அதேபோல பசுவாகிய தன்னுடைய இயல்பை ஞானாசிரியர் முகமாக கேட்டு அறிகிறது. அதுபோல பதியாகிய இறைவனுடைய இயல்பையும் ஞானாசிரியர் உணர்த்த கேட்டு அறிகிறது. இது கேட்டல் ஞானம். இந்த மூன்று பொருளை பற்றியும் முதலில் கேட்டு அறிதல், கேட்டல் ஞானம். அந்த பாசமாகிய பொருள்கள் என்பவை ஆணவம் கண்மம் மாயை. இவற்றை பற்றி கேட்டு அறிவதிலே மூன்று படிநிலைகள் இருக்கின்றன. அதாவது பாசத்தை பற்றி அறிந்து கொள்வதிலே மூன்று படிநிலைகள். என்ன படிநிலைகள்? அந்த பாசத்தை பற்றி முதலிலே பொதுவாக அறிதல் என்பது ஒரு படி, அடுத்தபடி ஐயமாக அறிதல் இரண்டாவது படிநிலை, பிறகு பாசத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுதல் மூன்றாவது படிநிலை. அப்படி தெளிவாக அறியும் போதுதான் இந்த பாசங்களாகிய தலை இவை எனக்கு வேறானவை என்ற உண்மை உள்ளவாறு விளங்கும். அந்த முதலாவது படிநிலையை தத்துவ ரூபம் என்று சொல்லுவார்கள். தத்துவம் என்பவையவை அந்த 36 தத்துவங்கள், அதாவது உலகம், உடம்பு முதலியவை, அவைதான் தத்துவங்கள். நமக்கு தெரிகின்ற உலகம், உடம்பு இவைதான் தத்துவம், 36 தத்துவம். இவற்றை சாத்திர நூல்கள் சொல்லுகின்றன விரிவாக. உண்மை விளக்கம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் போன்ற நூல்கள் இந்த தத்துவங்களை பற்றிய செய்திகளை விரிவாக சொல்லுகின்றன. எனவே ஆசிரியர் முகமாக இந்த தத்துவங்களை பற்றி முதலிலே பொதுவாக தெரிந்து கொள்ளுதல், இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்கின்றன, எந்த வகையிலே நம்மோடு தொடர்பு கொள்ளுகின்றன என்பதை முதலிலே பொதுவாக நூல்களிலே சொல்லியுள்ளபடி தெரிந்து கொள்வது தத்துவ ரூபம். பிறகு அவ்வாறு தெரிந்து கொண்டால் அடுத்த படிநிலை சிந்தித்தல், முதலிலே கேட்டல், அடுத்து சிந்திக்கின்ற காலத்திலே இந்த தத்துவங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். பலகாலம், ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பலகாலம் சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த உடம்பு உலகம் என்ற தத்துவங்களெல்லாம் உண்மையிலே ஜடப்பொருள்கள். இப்போது நாம் இவற்றோடு ஒன்றாக அல்லவா கூடியிருக்கிறோம், இவையே நாம இருக்கிறோமே. எனவே இவையெல்லாம் வேறு, இவை ஜடப்பொருள்கள், அறிவற்றவை என்ற உண்மை சிந்திக்கிற காலத்திலேதான் உண்டாகும். அது இரண்டாவது படிநிலை, தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம், தரிசனம் என்றால் என்ன பொருள், காட்சி, காட்சி, காணுதல். தத்துவங்கள் ஜடப்பொருள் என்று காணுதல், தத்துவ தரிசனம். பிறகு மூன்றாவது படிநிலை, சிந்தித்த பிறகு உண்டாகிற தெளிவு நிலையிலே இந்த தத்துவங்களாகிய உடம்பு உலகம் இவற்றின் மீது வைத்த பற்றை அறவே விட்டு நீங்கும் அந்த ஆன்மா, அது மூன்றாவது படிநிலை, தத்துவ சுத்தி என்ற பெயர். சுத்தி என்றால் நீங்குதல், சுத்தி என்றால் நீங்குதல். ஆக உடம்பு வேறு என்ற தெளிவு வந்துவிட்டால் அவர்கள் உடல் பற்றற்று இருப்பார்கள். உடம்புக்கு என்ன நோய் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பார், உடம்போடு ஒட்டாமல் இருப்பார், எந்த துன்பமும் அவர்களை பாதிக்காது. நமக்கு ஒரு சின்ன கல்லு முள்ளு குத்தினாலும் கூட என்ன கூச்சல் போடுகிறோம். ஆனால் அந்த ஞான நிலை வந்துவிட்டால் கை கால போனாலும் கூட அவர்கள் அந்த துன்பத்தை உணர மாட்டார். ஆக உடல் வேறு, நான் வேறு. ஆக இந்த நிலை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அந்த பக்குவ நிலையிலே 4 சத்தினிபாதம், அதிதீவிர சத்தினிபாதத்திலே, அந்த தீவிரமான சத்தினிபாதத்திலே நிற்கின்ற மாணாக்கனாதலாலே அவன் அப்பொழுதே இந்த உடம்பை வேறாக கண்டு நீங்கிவிடு. அடிப்படையிலே அந்த பக்குவம் வர வேண்டும், அதற்கு பிறகுதான் எல்லாம், முதலிலே பக்குவத்தை பெற வேண்டும். எனவே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்றால் இந்த மாயா காரியங்களாகிய உலகமும் உடம்பும் ஜடம், அறிவற்றவை, நானல்ல என்று அவற்றின் மீது வைத்த பற்றுதலை விடுதல். இது இந்த மூன்றும் எதனுடைய படிநிலைகள், பாசத்தை பற்றிய அறிவிலே உள்ள மூன்று படிநிலைகள், பாசத்தை பற்றிய அறிவு, பாசத்தை பற்றிய ஞானம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பாசத்தை பற்றிய மூன்று ஞானம்.